அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்குள் விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகருக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. நாம் கிறிஸ்தவராய் பிறந்துட்டோம், அவர் கிறிஸ்தவருக்குரிய கடமைகளை நம்ம நிறைவேற்றணும். அதை எப்படியாவது, அதாவது ஆலயத்திற்கு நம்ம போயிட்டு வந்துட்டால் போதும், இதை செய்தால் போதும், இதெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டி செய்வாங்க, எங்கள் அப்பா அம்மா செய்வாங்க, நானும் செய்வேன், இப்படி பல அடையாளங்கள் நம்மளோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் அதை எதற்கு செய்கிறோம், ஏன் செய்கிறோம் என்பது அறியாத நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை செய்ய வேண்டும் என்பதை பல வேளைகளில் மறந்து நிற்கிறோம். இன்னும் சிறப்பாக, இந்த உடல் என்பது தூய ஆவி தங்கும் ஆலயம், நான் சார்ந்திருக்கிற பங்கு சமூகம் என்பது திரு அவையினுடைய ஒரு உடலாகிய அங்கம். ஆகவே இதில் நியாயம் செய்யப்பட வேண்டும், அந்த இடத்திலையும் ஒரு நீதி செயல்படுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் புரியாத மக்களாக நம்ம வாழ்ந்துட்டு ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த திருப்பலியில் ஆலயமாகிய உடல், ஆலயத்தினுடைய அங்கமாக இருக்கிற திருஅவையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிற பங்கு சமூகங்கள், நம்முடைய ஆலயங்கள், இவைகளை கட்டி எழுப்பக்கூடிய ஆற்றலை இறைவன் இந்த திருப்பலியில் தர நம்மிடத்தில் இறைவனிடத்தில் மன்றாடி ஜபிக்கிறோம். குற்றங்கள் குறைகளுக்காக மனம் அருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
மாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணி புரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆ
முதல் வாசகம். புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டபதி பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். மக்கப்பெயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை திருமுத்துக்கள் 36 முதல் 37 முடிய மற்றும் 52 முதல் 59 முடிய. அந்நாள்களில் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் நம் பகைவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். இப்போது நாம் புறப்பட்டு போய் திருவுடைவிடத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் கடவுளுக்கு உரியதாக்குவோம் என்றார்கள். எனவே படைவீரர்கள் எல்லாரும் சேர்ந்து சீயோன் மலைக்கு ஏறி சென்றார்கள். 148 ஆண்டு கிஸ்லேவ் மாதமாகிய 9 மாதம் 25 நாள் விடியற்காலையில் அவர்கள் எழுதியிருந்து தாங்கள் எழுப்பியிருந்த புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டபடி பலி ஒப்பு கொடுத்தார்கள். வேற்றினத்தார் பலிபீடத்தை தீட்டுப்படுத்தியிருந்த அதே காலத்தில் அதே நாளில் அது மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்டது. அப்பொழுது பாடல்களும் நரம்பிசை கருவிகளும் யாழ்களும் கைத்தாளங்களும் முழங்கின. எல்லா மக்களும் குப்புற விழுந்து தங்களுக்கு வெற்றி அளித்த விண்ணக இறைவனை வழிபட்டு வாழ்த்தினார்கள். பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை 8 நாள் கொண்டாடி மகிழ்ச்சியோடு எரிபலிகளை செலுத்தினார்கள். நல்லுறவு பலியும் நன்றி படையலும் ஒப்பு கொடுத்தார்கள். பொன்முடிகளாலும் குமிழ்களாலும் கோவிலின் முகப்பை அணிந்து செய்து வாயில்களை அறைகளையும் புதுப்பிட்டு கதவுகளை மாட்டினார்கள். மக்கள் நடுவே மிகுந்த அக்களிப்பு நிலவியது. வேற்றினத்தாரின் பழிச்சொல் நீங்கியது. ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில், அதாவது கிஸ்லேவ் மாதம் 25 நாள் முதல் 8 நாள் வரை அக்களிப்போதும் அகமகிழ்வோடும் பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாத யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இஸ்ரேல் சபையார் அனைவரும் முடிவு செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மூதாத இஸ்ரேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவீராக. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர். செல்வமும் ஆட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆட்சி மிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீரே அனைத்தையும் ஆள்பவர், ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன. ஆட்சி மிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆட்சி மிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா, அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 45-48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான ஆண்டவருடைய நாளில் உங்கள் அனைவரையும் இந்த இறை வார்த்தையோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், வார்த்தையோடு பயணிக்கிற போது நீங்கள் பலனடைவீர்கள். அந்த வார்த்தை உயிருள்ளதாக இருக்கிறது. எபிரேயர் 4:12 நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உயிருள்ள இந்த இறைவார்த்தை ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்படி உயிரோடும் ஆற்றல் வாய்ந்ததாயும் இருக்கிற அந்த இறைவார்த்தையை, நம்முடைய உடலுக்குள்ளாக இருக்கிற ஆவியை பலப்படுத்த நாம் அதை எடுத்து செல்ல வேண்டும். அதை நாம் உள்ளத்துக்குள்ளே எடுத்து சென்று அதற்குரிய மகிமையை நாம் கொடுக்கிற போது அந்த வார்த்தை உங்களுக்குரிய மகிமையை கொடுத்து உங்களை உயர்த்தும். ஆகவே இந்த அடிப்படை விஷயத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். ஆகவே தான் ஆண்டவர் பல இடத்திலே வேதத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார். கடவுளை அறிந்து அன்பு செய், கடவுளை அறிந்து அன்பு செய். கடவுளை அறிந்து அன்பு செய்வது என்பது அவர் எப்படியெல்லாம் வெளிப்படுகிறார் என்பதை அறிந்து கொள்வது. ஒன்று கொரிந்தியர் 10:1 ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். ஒன்று கொரிந்தியர் 10:1 சொல்கிறது, சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர், அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுள் மேகஸ்தம்பமாய் பிள்ளைகளை வழி நடத்தினார். அந்த கடவுளுடைய வெண்கொற்ற கொடையின் கீழ் அவர்கள் பயணித்தார்கள். அப்படி அவர்கள் பயணித்ததுனால தான் அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். கடல் என்பது ஒரு உருவக அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அது ஒரு தீமைகளினுடைய அடையாளமாக, கடல் என்பது நம்முடைய கட்டுக்கடங்காத, அதாவது மனித நிலைக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியம். இப்படி கடலை பலவிதமாக நம்ம என்ன செய்யலாம் பார்த்து அதை ஒரு உருவக சொல்லாடலாக கூட வைத்து நம்ம படிக்கலாம். இப்படி படிக்கிற போது கடல் போன்ற நம்முடைய துன்பங்கள், கடல் போன்ற நம்முடைய வேதனைகள், வலிகள், கடலை போன்ற புரிந்து கொள்ள முடியாத சில குழப்பங்கள், இவைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு உண்டு. அது எப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் நம் முன்னோர் நம்முடைய ஆதி கிறிஸ்தவர்கள், ஆதி திருச்சபையிலே நம்மை வழிநடத்திய தலைவர்கள், இவர்களெல்லாம் ஆண்டவருடைய அந்த மேகத்தின் கீழ் வழி நடந்தனர், ஆண்டவருடைய கை கரம் பிடித்து வழி நடந்தனர். நோவா ஆண்டவரோடு நடந்து சென்றார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம், ஆபிரகாம் கடவுளோடு பேசினார் என்கிற வார்த்தைகள் எல்லாம் இப்படியாய் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இவங்கெல்லாம் பெரிய நீதிமான்கள், பெரிய கடவுளுடைய பக்தர்கள், அவங்க தான் இதை செய்வாங்க, நமக்கு வந்து இதை செய்ய முடியாது அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மை குறைத்து மதிப்பிடக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து அவரோடு பேசுகிற போது நம்முடைய சில குழப்பங்களை அவரோடு நாம் கலந்து முடிவு செய்ய முயற்சிக்கிற போது கடவுளும் என்ன செய்வார்னா, உங்களோடு பேசுவார், உங்களுக்கு வழிகாட்டுவார், எங்கேயாவது ஒரு இடத்துல நாம் புரியும்படி நமக்கு அதை வெளிப்படுத்துவார். ஒரு சகோதரி என்னிடத்தில் சொன்னாங்க, அவங்க படிக்காத ஒரு சகோதரி, படிப்பறிவு இல்லாத நிலையில் அவங்க சொல்கிறாங்க, கடவுள் எனக்கு கலர் வழியாக வெளிப்படுத்துவார், கலர் எனக்கு இந்த கலர் கிடைக்கும், இந்தந்த கலர் கிடைச்சிச்சின்னா அது பாசிட்டிவ், இந்தந்த கலர் எனக்கு கிடைச்சிச்சின்னா அது நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் பார்க்கலாம், இது அவங்களுடைய பர்செப்ஷன், இது அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய புரிதல் அப்படி சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு புரிகிறது சரியாக இருக்குது, அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல தான் கடவுளுடைய கரம் அவரை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். அவர் இந்த விஷயத்தில் இப்படி எனக்கு ஒரு வண்ணம் கிடைக்கிறது, இந்த வண்ணம் இப்படி கிடைத்தா இது பாசிட்டிவ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, அப்போ நீ போகலாம், நீ இந்த வேலை உனக்கு சரியானது, இந்த காரியம் உனக்கு சரியானது, இல்லை எனக்கு கிடைத்த வண்ணம் சரியான வண்ணம் அல்ல அப்படின்னு அவங்க அந்த கலரை வைத்து சொல்லுகிற போது கடவுள் இப்படியும் பேசுகிறார். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு எண்கள் கிடைக்கும், நாள் கிடைக்கும், சில காரியத்துக்காக ஜெபிக்கிற போது அந்த எண்களை ஆண்டவர் காட்டுவார். அப்போ அந்த எண்கள் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு உரிய அந்த நாளினுடைய அந்த செயல் நடக்க போகுது நடக்காது அப்படிங்கிறத அதன் வழியாக புரிந்து கொள்கிறவரும் இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நமக்கு உணர்வை கடந்த ஒரு ஆசீர்வாதம், இதெல்லாம் இது உடலை கடந்த ஒரு ஆசீர்வாதம். அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு, இந்த சென்சஸ்னு சொல்லக்கூடிய உடல் இச்சைகள், சென்சஸ் நம்முடைய உணர்வுகள், அதையெல்லாம் பயன்படுத்துகிறாரு. அதையெல்லாம் அவருக்கு பயன்படுத்தி அவர் நம்மளோட பேச தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறாரு. அப்போது நாம் என்ன செய்யணும்னா, மேகத்தின் கீழ் முன்னோர்கள் வழி நடந்ததை போல கடவுளோட வழி நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். முதல்ல இன்றைக்கி நற்செய்தி வாசகத்தை நம்ம பார்க்குற போது, இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டு இருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார். அவர் அடித்து விரட்டுறாரு. இந்த சம்பவத்தை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கிறோம், பைபிளில் வாசிக்கும் போது திருப்பலியில் கேட்டிருக்கிறோம், கோவிலை தூய்மைப்படுத்தினார் அப்படின் தான் வந்து எழுதப்பட்டிருக்கிறார், இயேசு கோவிலை தூய்மைப்படுத்துதல். அப்போ அதில் சொல்லக்கூடிய ஒரு வரி வந்து ரொம்ப முக்கியமான வரியாக நம்ம பார்க்குறோம், நீங்கள் என் இல்லத்தை கல்வர் குகையாக்கினீர்கள், கல்வர் குகையாக்கினீர்கள். அப்போது அவருடைய அந்த வார்த்தை, ஏன் அப்படி கல்வர் குகையாக்கினீர்கள் என்று குற்றப்படுத்துகிறாரு, அது எப்படிப்பட்ட வீடாக இருந்திருக்கணும், என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கியுள்ளீர்கள். அப்போ எப்படி இருக்கணும், அதை நீ எப்படி மாற்றிருக்கிற. இன்றைக்கி இந்த ஒரு அடிப்படை கேள்வியை நம்ம எல்லோருமே கேட்கணும். இன்றைக்கு ஆலயம் என்ற ஒன்று உண்டு, நம்முடைய எல்லா பக்கத்திலும் நமக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்கிறது, அங்கே வழிபாடுகள், சில கடவுளுடைய காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. இன்னொரு பக்கம் நம்ம இந்த கோவில் என்கிற அடையாளத்தை நம்முடைய உடலாகிய இந்த இடத்துல வச்சு பார்க்குறோம். பவுலடியார் அதுதான் சொல்கிறாரு, நீங்களே தூயாவியின் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த உடல் கோவில் அப்படிங்கிறத நீ மறந்துடாத அப்படிங்கிற இன்னொரு பார்வையும் இதோட கூட பயணிக்கிறது. அப்போது இன்றைக்கு நம்ம கோவில் சர்ச் என்ற வார்த்தை வந்து ஆங்கிலத்தில் சொல்லுகிற போது சர்ச் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிங் திருஅவை, திருவையை வந்து ஆங்கிலத்தில் நம்ம குறிப்பிடுறதுக்கு வந்து சர்ச்சுங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறோம். அதே சமயம் ஒரு கோவிலை காட்டுறதுக்கு சர்ச்சுன்னு சொல்கிறோம். அப்போது இந்த வார்த்தை திருவை அல்லது ஆலயம் அப்படிங்கிறது எதனுடைய அடையாளம் அப்படின்னா, கோவில்னா கல்களால் கட்டப்பட்ட கோவிலை அல்ல, மாறாக அங்கே உள்ளே இருக்கிற அந்த மக்கள் கூட்டம் தான் திருவை. இத்தனை கோவில் சேர்ந்தது ஒரு திருவை இல்லை, அப்படி சொல்ல முடியாது, அது திருவை அல்ல. அப்போ திருவை நமக்கு படிப்பிக்கிற ஒரு பாடம் என்னென்னா, யார் திருவை? வெறுமன இந்த டேர்ம் புஸ்தத்தில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தைகள் தான் திருவையா? இல்லை இல்லை, அங்கே ரோமாபுரியில் இருக்கிற பேதுரு ஆலயம் இதா திருவையா? இல்லை. அப்போது எது திருவை? இதெல்லாம் நம்மளுக்கு ஃபெசிலிட்டேட்டிங் ஃபேக்டர்ன்னு சொல்லுவாங்க. ஆலயங்கள் எல்லாம் நம்ம கூடி ஜெபிப்பதற்கான ஒரு தலங்கள், ஆனால் அது உள்ளே இருக்கிற மக்கள் தான் ஆலயங்கள். இந்த மக்கள் கட்டி எழுப்பப்படணும், இது பொதுவாய் பார்க்கிற பார்வை. இப்போ நம்ம தனிப்பட்ட விதமாக நம்ம பார்க்கணும், ஆலயம் என்கிற இந்த உடல் கட்டி எழுப்பப்படணும். அப்போ இதெல்லாம் நம்ம இந்த சிந்தனை பொருளாக இன்றைக்கு நமக்கு பறந்து விரிந்து கிடக்கிற ஆழமான அடையாளங்கள். இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த திருவையை வழிநடத்துவதற்கு தான் இயேசு சாமி என்ன செய்கிறாரு, நமக்கு கொடுக்கப்பட்டார். எபிரேயர் 4:14 பார்க்குறோம், எனவே வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக்கொள்வோமாக. எந்த ஒரு நம்பிக்கை அறிக்கையை நீ அறிக்கை செய்கிறியோ அதை விடாது பற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த நம்பிக்கை அறிக்கையின்படி தான் வானங்களை கடந்து சென்ற இறைமகன் இயேசு. அவர் என்ன செய்கிறாரு, வானங்களை கடந்து சென்றாரு. அப்போ வானங்களை கடந்து செல்வதற்கு முன்பாக என்ன செய்தாரு, வானங்களை கடந்து பூமிக்கு இறங்கி வந்தார், மனுஉரு எடுத்தாரு, மானிட நிலை ஏற்றுக்கொண்டாரு. அப்போ இந்த உடல் என்பது கடவுள் தங்கக்கூடிய ஒரு இல்லிடமாக இருக்கிறதுக்கு நம்ம சந்தேகமில்லாத இடத்திலே ஒரு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத உறுதி செய்கிறாரு. ஏன்னா அவருடைய உடலாகிய அந்த உடலோடு அவர் வைத்திருந்த அந்த சதை உடல் இவைகளோடு அவர் என்ன செய்கிறாரு, மனுஷனாக இருந்தார், அதே சமயம் கடவுளாக இருந்தார். அப்போது ஒரு உடலுக்குள்ள ஒரு கடவுள் தன்மை இருக்க முடியும் என்பதை உறுதி செய்தது ஏதோ திருவை கொடுக்கிற படிப்பனைகள் மட்டுமல்ல, அது எங்கிருந்து படிக்குதுன்னா இயேசு என்கிற அடையாளத்திலிருந்து நம்ம இதை படிக்கிறோம். அப்போ இயேசு என்கிற அடையாளம் பாருங்கள், எபிரேயர் 4:14 இப்போ நான் வாசித்தேன், வானங்களை கடந்து சென்ற இறை மகனாகிய இயேசுவை, அதனால் இறை மகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால். அப்போ அவர் நமக்கு தலைமை குருவாக இருக்கிறாரு. இந்த தலைமை குரு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, மனித நிலையிலும் கடவுள் நிலையிலும் அவர் நிறைந்தவராக இருக்கிறாரு, கடவுளும் மனிதனுமாக இருக்கிறாரு. ஆகவே தான் நீங்கள் கடவுளை இயேசுவை வந்து வெறும் கடவுள் நிலையில் வச்சு பார்த்தீங்கன்னா நாம் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், வெறும் மனித நிலையில் வச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் நாட் கரெக்டு. அப்போ அவர் கடவுள் என்கிற நிலையிலும் மனிதன் என்கிற நிலையிலும் தன்னை முழுவதுமாய் ஐக்கியப்படுத்தின ஆண்டவர். ஆகவே இந்த நாளில் கூட இந்த அடையாளத்தோடு கூட நம்ம பயணிக்க வேண்டும். ஆண்டவர் காட்டியிருக்கிற மிகப்பெரிய அடையாளம் இந்த இயேசு என்கிற அடையாளம். அப்போ இந்த அடையாளம் நமக்கு சொல்லுகிற செய்தி, அந்த ஆலயம் என்கிற அடையாளத்தை எப்படி நாம் உயர்த்தி வைக்க வேண்டும், அதைத்தான் அவர் சொல்கிறாரு. அவர் பாருங்க, இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். அப்போது அவரிடத்தில் இருந்த உடலை ஒழிக்க நினைத்தார்கள், அவரிடத்தில் இருந்த ஆன்மாவை ஒழிக்க நினைத்தார்கள். அவர்கள் அழித்துவிட நினைத்தது எதை, அந்த மனுஷன் இயேசு என்கிற ஒரு அடையாளத்தை. ஆனால் அது அழிக்க முடியாத ஒரு அடையாளம் அப்படிங்கிறத அவங்க அறியாத நிலையில் இருந்தாங்க. இன்றைக்கி நாமும் கூட இப்போ ராயப்பரை பார்க்குறோம், பேதுருவை பார்க்குறோம், பவுலடியாரை பார்க்குறோம், ஸ்தேவானை பார்க்குறோம், இவங்கள்லாம் உடலை அழிப்பதற்கு தயாராக இருந்தாங்க, உடலை கையளிப்பதற்கு. ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு உண்மை என்னென்னா, அவங்க உணர்ந்து கொண்ட ஒரு ஆற்றல், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவை யாரும் அழிக்க முடியாது. ஆகவே தான் இந்த தலைவர்கள் அவரை ஒழித்துவிட நினைத்தார்கள், ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். இப்போ இதில் எத்தனை கேட்டகரி ஆஃப் பீப்புள் வராங்க பாருங்களேன், தலைமை குருக்கள் வராங்க, மறைநூல் அறிஞர்கள் வராங்க, மக்களின் தலைவர்களும் வராங்க. இவங்க எல்லாம் எந்த கேட்டகரியில் இருக்கிறாங்க? இயேசுவை ஒழிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. இது என்னன்னு தெரியாமல் இருக்கிற கூட்டம் கூட ஒரு கூட்டம் இருக்கலாம். எது நடந்தால் நமக்கு என்ன? நான் போனேன், அங்கே பலி செலுத்தணும், பலி செலுத்திட்டு வந்துட்டேன். இப்படி இயேசு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு என்னென்னா, அங்கே போய் நல்லா ஆடு மாடுகளை வெட்டி பலி கொடுத்துட்டு மீதி எடுத்து சோறாகி சாப்பிட்டுட்டு தங்கள் வேலை முடிந்ததுன்னு போய் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஒரு கூட்டம் இருந்தாங்க. இதில் இன்னொரு கூட்டம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். ஏன்னா அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுட்டு என்ன புரிஞ்சதுன்னா, இவரிடத்துல வேறொரு விஷயம் உண்டு. பரிசேயர்களும் பேசினாங்க, தலைமை குருக்களும் பேசினாங்க, மறைநூல் அறிஞர்களும் மக்களிடத்துல பேசினாங்க. அப்போ இவங்க பேசிய போது கிடைக்காத ஒரு வல்லமை, இவர்கள் பேசிய போது கிடைக்காத ஒரு நிம்மதி, இவர்கள் பேசிய போது கிடைக்காத ஒரு ஆற்றல் இவர் பேசிய போது கிடைத்தது. இவர் செய்த செயல்களை பார்த்தபோது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. கடவுள் இந்த உலகத்தை விட்டுவிடவில்லை, கடவுள் இன்னும் இந்த பூமி அன்பு செய்கிறார், இதோ இந்த மனுக்குலத்தை கடவுள் மீண்டுமாய் ஒன்று சேர்க்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை ஒளி அவர்களுடைய உள்ளத்தில் எழுந்தது. ஆகவே தான் அவர்கள் அவருடைய போதனையை கேட்டு அவரை பற்றி கொண்டிருந்தனர். என் அன்புக்குரிய இறை சமூகமே, ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதோ நமக்குள்ளே இயேசு என்கிற அந்த ஒரு அடையாளம் நாம் பற்றி கொண்டிருக்கக்கூடிய அடையாளமாக இருக்கிறதா, அல்லது இதோ இந்த இடத்துல சொல்லப்பட்டதை போல அது என் கல்வர் குகையாக்கினீர்கள் என்கிற வார்த்தைக்கு நாம் சொந்தக்காரர்களாய் இருக்கிறோமா? இன்னைக்கு உடல் இருக்குது. இந்த உடலை நம்ம நினைச்சோம்னா கடவுள் வாழக்கூடிய ஒரு இறை வேண்டலின் வீடாக நம்ம மாற்றலாம். எப்பவுமே துதித்து கொண்டிருக்கிற ஒரு அடையாளம், நன்மைத்தனத்தை யோசிக்கிற ஒரு அடையாளம், நல்லது செய்கிற ஒரு அடையாளம் இந்த உடலை நம்ம மாற்றலாம். இல்லை, இந்த உடலை வைத்து கொண்டு தவறான வார்த்தைகளை பேசுகிறது. இன்றைக்கி நிறைய பேர் நல்லது பேசுவதாக நினைத்து கொண்டு அவங்க தவறானதை பேசுகிறாங்க. உங்களுக்கு நல்லது தான் சொல்கிறேன் சாமி அப்படின்ட்டு என்னிட்ட வந்து பேசுவாங்க. ஆனால் அவங்களுடைய எண்ணத்திலிருந்து வெளிப்படக்கூடியது எல்லாமே கசப்பும் வெறுப்பும் காயங்களும். அவங்க தெரியாமலே பிள்ளைகளை சபிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அவங்களுடைய உள்ளத்தில் உறைந்து கிடக்கிறது எதுன்னா, அவர்கள் பிள்ளைகள் அவர்களை பாதுகாக்கலை, அவங்கள ஏற்றுக்கொள்ளலை, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல. அப்போ அந்த பிள்ளைகளை குறித்த ஒரு வேதனை உள்ளத்தில் இருக்கும். அந்த வேதனையை அவங்க என்ன செய்வாங்க, வெறுப்பாக அவங்க கொட்டுவாங்க. ஆனால் பாசமாக பேசுவது போல தோன்றும், ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் காயங்களும் வேதனைகளும் விரக்தியும் வெறுப்பும். சில பேர் ஜபத்தில் அது வெளிப்படும். சில நேரத்தில் திருப்பள்ளியிலே கூட பூசையில் குருவானவருடைய உள்ளம் வெளிப்படும். எப்போ ஒரு குருவானவர் மக்களுக்கு இறை செய்தியை வழங்க வேண்டிய நேரத்தில் வழங்காமல் அவர் சாபங்களை ஏறெடுக்கிறாரோ, வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒளியை கொடுக்காம சாபங்களை வைக்கிறாரோ, அப்பொழுது அவருடைய உள்ளம் கல்வர் குகையாக மாறியிருக்கிறது. ஒரு தாய் தந்தை பிள்ளைகளை குறித்து வேதனைப்பட்டு புலம்பி தவிக்கிற ஒரு அடையாளமாக இருந்தீங்கன்னா, உங்களுடைய அந்த ஆலயமாகிய உடல் கல்வர் குகையாக மாற்றப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவிக்குரிய அன்பில் நம்ம இணைந்து இழந்து வாழாத நிலையில் இருந்தோம் அப்படின்னா, அவரிடத்தில் இருக்கிற குறையை கண்டுபிடிப்பது, இவரிடத்தில் இருக்கிற அந்த குறையை கண்டு நம்ம அதை மிகைப்படுத்தி பேசி கொண்டிருப்பது, ஒருவர் ஒருவர் மீது சண்டையிட்டு பேசாமல் இருப்பது வீட்டுக்குள்ளேயே, நான் என் வேலை சோறாக்கிற வேலை, என் வேலை சமைச்சு போடுற வேலை, நான் சம்பாரித்து போடுற வேலை, நான் சம்பாரித்து கொண்டு வந்து காசை தூக்கி போடுவேன், நான் சோறாக்கி போடுவேன், நீ சாப்பிட்டா சாப்பிடு. பாருங்கள், இதெல்லாம் எதுன்னா அவர்கள் தங்களுடைய உடலை கல்வர் குகையாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்மளுடைய உடலாகி ஆலயத்தை அப்படி செய்வது. இன்னொரு புறம் நம்ம போய் பார்க்கிற போது ஆலயம் என்கிற அடையாளம், அது உயர்ந்த அடையாளம். நம்மையே நம்ம கட்டிக்கொள்ள தெரியலன்னா, இந்த ஆலயத்தை நீ சரியாக கட்டலைன்னா எப்படி நீ பங்கு சமூகம் என்கிற ஆலயத்தை கட்டி எழுப்ப முடியும்? அதனால தான் இன்றைக்கி சமூகங்கள் எல்லாம் ஒரு பெரிய வேதனைக்குள்ளாக போய்கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி நம்ம திருப்பள்ளியில் வந்து மன்றாட்டு சொல்லுவோம். தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாரும் ஒரு மன்றாட்டுக்கு ஜெபிக்கிறோம். எதுக்கு? திரு அவை நம் அமைதிக்காக, திரு அவையினுடைய உயர்வுக்காக, திருச்சபையினுடைய அந்த ஒன்றிப்புக்காக அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். ஏன் இதெல்லாம் இல்லை? இல்லை, ஆமாம், இந்த ஒன்றிப்பு இல்லை. திருச்சபைக்குள்ள பலவிதமான போராட்டங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. கடவுள் எல்லாத்துக்கும் மேலே தான் அவர் திருச்சபையை வழி நடத்திட்டு போகிறாரு. குறையே இல்லாத ஒரு திருச்சபையை நம்ம வைத்திருக்கல. திருச்சபைக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர்கள் நாம குறையா இருக்கிறோம். திருச்சபை குறையல்ல, ஏன்னா திருச்சபை என்பது கிறிஸ்துவின் உடலாக இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் உடலில் எந்த விதமான பங்கமும் இல்லை, எந்த விதமான பழிபாகமும் இல்லை. அவருடைய உடல் பரிசுத்தமாக இருந்தது போல திருச்சபை பரிசுத்தமாக இருக்கிறது. ஆனால் அதன் உள்ளே இருக்கக்கூடிய நான் எப்படி இருக்கிறேன் இன்னைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும். என் அன்புக்குரிய இறை சமூகமே, நம்மை முதலில் சிந்தித்து பார்த்து நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். நான் ஏன் இப்படி பேசுகிறேன், நான் ஏன் இப்படி பார்க்கிறேன், பார்வையில் ஒரு விதமான வெறுப்பு, பார்வையிலே ஒரு விதமான காம உணர்வு, பார்வையிலே ஒரு விதமான மனமேட்டிமை. இப்படி நம்ம பார்வையை மாற்றணும் முதல்ல. அப்போ போராடணும், இந்த உடலோடு போராடணும். இந்த உடலோடு கூட நம்ம போராடி இந்த உடலை ஆண்டவருக்கு உகந்த விதமாய் மாற்றுவதைப் போல ஆலயம் என்கிற அபிஷேகமான இடத்தையும் மாற்றணும். இயேசுசாமி சும்மா ஒரு பேருக்காக வெளியில் அப்படி பேசலை, அவர் செய்ததை எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆலயம் என்பது எப்படி இருக்கணும்? அப்போ நான் நல்ல உள்ளத்தோடு நிற்கிறப்ப தானே நான் போய் இந்த ஆலயத்திற்குள்ளே நிற்கிற போது நானும் இந்த ஆலயத்திற்கு நன்மை செய்வேன். நான் தவறாய் கட்டப்பட்டிருக்கிறேன், என் இதயம் தவறாய் கட்டப்பட்டிருக்கிறதுன்னா தவறாய் கட்டப்பட்டவன் தவறாய் தான் வேலை செய்வான். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறாரு. இந்த ஆலயத்துக்குள்ளே போகிற நீங்கள் என்ன செய்கிறீங்க? இன்றைக்கி நிறைய ஆலயங்கள் பாருங்களா, அரசியல் கட்சிகளைப் போல மாறிக்கொண்டு இருக்கிறது. பணம் பெருமைக்கான ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதிகார வர்க்கத்திற்கான ஒரு இடமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல ஒரு பணி செய்து கொண்டிருந்த போது அங்கே ஒருவர் என்னோடு நன்றாக பேசிக்கொண்டு பழகி கொண்டிருந்தவர் எனக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறார். என்ன பிரச்சனை அவரோடு, என்ன பிரச்சனைன்னே தெரியலையே, நன்றாக எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஏன் இந்த நபர் நமக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறார் என்று குழம்பி போன நிலையிலே தேடினோம். என்ன விஷயம் என்னவா இருக்கும் என்று அவருடைய நண்பர்களோடு பேசிய போது அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அந்த அவருடைய உள்ளத்தை வெளிப்படுத்திட்டு தான் இருப்பாங்க இல்லையா. அப்படி அவர்கள் வெளிப்படுத்தினது என்ன அப்படின்னா, அவர் அந்த இடத்துல ஒரு பங்கில் ஒரு பெரிய பொறுப்பை எதிர்பார்த்திருக்கிறார். அவர் அதற்கு சரியான நபர் அல்லன்னு சொல்லி நம்ம அவர் அதை கொடுக்கல. அதை விட பெட்ட நல்ல செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு தகுதியான இழப்பினுடைய ஆழத்தை அறிந்தவர்களைத்தான் நம்ம தலைவர்களாக வைக்கிறோம். யார் எப்படி வைக்கிறான்னு தெரியல, நாங்கள் அப்படி தான் வைச்சோம். இந்த பங்குக்காக இழக்கணும், நேரத்தை இழக்கணும், தன்னுடைய பொருளை இழக்கணும். எதையுமே இழக்காதவன் எப்படி அந்த இடத்துல தலைவனாக இருக்க முடியும்? அப்படி பார்த்து நாங்கள் தலைமையை அந்த இடத்துல யோசித்தோம். வழி நடத்துகிற அந்த ஒரு பொறுப்பாளராக, அந்த பொறுப்பாளருக்குரிய பணியில் தன்னை போடவில்லை என்கிற வேதனை பாருங்க. சரி பரவாயில்ல, நம்மை விட இன்னொருத்தர் நல்லா செய்கிறாருன்னு அவங்க யோசிச்சிருக்கிறார், நான் பின்னாடி இருந்து நான் செய்ய வேண்டியதை செய்வேன் என்று அவர் சொல்லியிருந்தார் என்று சொன்னால் அவர் 11 சீடர்களுக்குள் ஒருவராக இருந்திருப்பார். இப்போ எப்படி ஆயிடுச்சு, யூதாசினுடைய மனநிலையோடு தான் இப்படி நிறைய பேர் வெளியில் போய் நிற்கிறாங்க. திருவையினுடைய அந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப, என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என்கிற அந்த அடையாளத்தை கொடுக்க மறுக்கிற பல அடையாளங்கள் கல்வர் குகையாக்கினீர்கள் என்கிற வார்த்தைக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, சார்பாக நிற்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இதோ ஆண்டவர் எபிரேயர் 6:20 சொல்லியிருக்கிறது, நமக்கு முன்னோடியாய் அந்த திரைச்சிலையை கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார். மெல்கிசேதேக்கு முறைப்படி என்றென்றும் தலைமை குரு என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார். அப்போ இந்த தலைமை குரு எப்படி திரைச்சிலைக்கு அப்பால் போனார், திரைச்சிலை எப்படி விலகிட்டு போனார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. அவர் அந்த திரைச்சிலைக்கு அப்பால் போகிறதுங்கிறது பரிசுத்தத்திற்குள்ளே கடந்து போனார். எப்படி? கல்வாரி மலையில் ஏறினார். அங்கே என்ன செய்தார்? தன்னை இழந்தார். தான் போட்டிருந்த ஆடைகளை கூட அவர் இழக்க வேண்டியிருந்தது. தன்னுடைய அந்த உடல் என்கிற அந்த ஆசீர்வாதமான நிலையை அவர் இழக்க வேண்டியிருந்தது. அந்த உடலினுடைய இச்சைகள் எல்லாம் அவர் இழக்க வேண்டியிருந்தது. அடித்து நொறுக்கப்பட வேண்டியிருந்தது. இதுதான் ஆண்டவருடைய வழியாக ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான், இடுக்கமான வாயில் வழியை நுழையுங்கள். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். நம்மளையே ஏமாற்றி கொண்டு நாமளும் ஏமாந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் நான் பல இடத்துல நான் சொல்கிறது. இதோ ஒரு சாமியாருக்கு நமக்கு ஒரு அதிகாரி இருக்கிறாங்க, அந்த அதிகாரிக்கு நம்ம போய் எல்லாம் செய்கிறது. ஒரு குருவானவர் இருக்கிறார், இந்த குருவானவருக்கு நான் எல்லாம் செஞ்சிட்டேன்னாக்க நான் எல்லாத்து சரியாயிடுச்சு. ஒரு குருவானவர் தவறான ஒரு காரியத்தை செய்கிறார், அந்த தவறான ஒரு செயல், அவர் ஆலயம்தான் கட்டுறார், ஒரு கோவில் கட்டுறாருன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அந்த இடத்துல தேவையில்லாத ஒரு கோயிலாக அது இருக்கிறது. என்ன ஊருக்குள்ளே இன்னொரு கோயில் இருக்குது. ஒரு உதாரணத்திற்கு வைக்கிறேன் இந்த சம்பவ ஒரு செயலை, ஒரு கேஸ் ஸ்டடின்னு நம்ம சொல்கிறோம். ஊருக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது. அவர் என்ன செய்கிறாரு, ஊர் பிளவுபட்ட நிலையில் இவர் ஒரு பக்கம் சாய்ந்து கொண்டு இன்னொரு கோயில் கட்டுறாரு இந்த சாமியார் குருவானவர். அப்படின்னா இந்த குருவானவர் தவறு செய்கிறார். ஏன்னா அந்த மக்களை கூட்டி சேர்க்க வேண்டியவர் பிளவுபடுத்தக்கூடிய அடையாளமாய் மாறிப்போகிறார். இப்போ இதுவும் இவர் தவறு செய்கிறார். இவர் தவறு செய்வதை அங்கீகரிக்கிற இன்னொருவரை நம்ம பார்க்குறோம். ஒரு பொதுநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெருதகையாளர் என்ன செய்கிறாரு, ஃபாதர் நீங்கள் கோயில் கட்டுறீங்க, இந்தாங்க உங்களுக்கு நான் காசு தரேன்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை தூக்கி அவர் கையில் கொடுக்குறாரு. அப்படின்னா இவர் செய்கிற குற்றத்திற்கு அவரும் பழியாக மாறுறாரு. சிந்திக்க வேண்டும் பிள்ளைகளே, இப்படித்தான் பல வேளைகளில் எது சரின்னு தெரியாமல் நாம் என்ன செய்கிறோம், தீமைகளுக்குள்ளே போய் கை வைக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் அருங்குடை இல்லத்தில் அன்பு பணி மையம் என்ற ஒரு மையத்தை வைத்து ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம். அந்த மையம் உருவாக்கப்பட்ட பொழுது ஒரு சில குரல்கள் எதிர்ப்பு குரல்களாக வந்தது. இதை நாம் எளிமையாக ஒரு நல்ல ஒரு மனதோடு ஏழைகளை சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு நம்ம ஒரு மூளை யோசித்தா பத்தாது, பத்து மூளை யோசித்து ஏழைகளை சந்திக்க வேண்டும் என்கிற மனநிலையோடு இந்த மக்களை கட்டி எழுப்ப முனைந்த பொழுது அங்கே ஒரு சில குரல்கள் எதிர்ப்பு குரல்களாக வந்து இதை நாங்கள் ஆமோதிக்க முடியாது என்று சொல்லி விலகி போனார்கள். அருங்குடையை விட்டே அவர்கள் விலகி போனார்கள். அவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் நாம் என்ன செய்ய முடியாது, அவர்களுக்கு பின்னாடி ஓடிப்போய் நாம் பின்வாங்க முடியாது, மன்னித்து கொள்ளுங்கள் வாங்கன்னு கூப்பிட முடியாது. இந்த காரியத்தில் அவர்கள் செய்வது தவறு என்பதை நாம் உறுதிப்படுத்தி ஆண்டவருடைய வழியில் நம்ம விலகி போயிடாமல் நம்ம நேராக நடக்கணும். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்தை நம்ம கட்டி எழுப்புறதுங்கிறது எதுன்னு தெரியாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தனி மனிதனை பெருமைப்படுத்துவது, ஒரு தனிமன குருவை பெருமைப்படுத்துவது, அல்லது ஒரு தனிமன்றப்பட்ட கோவிலுக்கு நான் பெரிய பணத்தை கொடுத்து என் பெருமை நிலைநாட்டும்படி அடையாளங்களை செய்து கொள்வது, இதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு இல்லத்தை கட்டி எழுப்புகிற நிலையா என்று சொன்னால் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த இல்லத்தை தங்களை இழந்து கட்டி எழுப்ப வேண்டும். தலைமை குரு அப்படியாக செய்தார். இந்த அருமையான வேளையில் சிந்தித்து பார்க்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எப்படி இந்த ஆலயத்தை நான் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறேன். இரண்டு விதமான பார்வையை குறித்து நான் பேசியிருக்கிறேன். உங்களை குறித்த ஒரு பார்வை, நான் ஒரு ஆலயம், நான் என்னை எப்படி கட்டி எழுப்புகிறேன். அதற்கு பிறகு நான் சார்ந்திருக்கிற பங்கு சமூகம், நான் சார்ந்திருக்கிற மறை மாவட்டம், இதற்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். இந்த இரண்டையும் நாம் சரியாய் பார்த்து நாம் ஏதாவது ஒன்றை செய்கிற போது அந்த இடத்திலே நீங்களும் இந்த தலைமை குருவை போல கட்டி எழுப்பக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறீங்க. அது எவ்வளவு பெரிய வேலை, எவ்வளவு சிறிய வேலை என்று அல்ல. நீ 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு, நீ எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் உனக்கு திட்டமைத்திருக்கிறாரோ அதை கொடுத்து நீ கடவுளை மகிமைப்படுத்தினால் போதும், கடவுள் கண்டிப்பாக பெருமை அடைவார். இந்த அபிஷேகமான பயணம் உங்களுக்கு அபிஷேகமாய்த்தான் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கிற இந்த வார்த்தைகளை உள்ளத்திலே தாங்கி சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருடைய வீட்டை கட்டி எழுப்புவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
கையளிக்கின்றேன் இறைவா, எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் இறைவா, எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது:
தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்.